ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 12, 2026 காலை. முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நினைவில் நிலைத்திருப்பதனால் நீங்கள் சகல சகுனங்களை அனுபவம் செய்கின்றீர்கள். இப்பொழுது உங்கள் மீது வியாழ சகுனங்கள் உள்ளன. இதனாலேயே இது உங்களுக்கு மேலேறுகின்ற ஸ்திதியாகும். கேடிவி, யோகத்தில் முழு கவனம் செலுத்தாமையால் ஏற்படும் விளைவு என்ன? சதா நினைவில் நிலைத்திருப்பதற்கான வழிமுறைகள் யாவை? பதில்: யோகத்தில் முழு கவனம் செலுத்தாது விட்டால் நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது மாயை தலையீடு செய்வதனால் வீழ்கின்றீர்கள். நீங்கள் ஷரீர உணர்வு உள்ளவர்களாகி தொடர்ந்தும் பல தவறுகளை செய்கின்றீர்கள். மாயை உங்களை தவறான செயல்களை செய்ய வைக்கின்றாள். அவள் உங்களை தூய்மையற்றவர்கள் ஆக்குகின்றாள். சதா நினைவில் நிலைத்திருப்பதற்கு உங்கள் வாயினுள் ஒரு மணியை இடுங்கள். கோபம் கொள்ளாதீர்கள். உங்கள் சரீரம் உட்பட அனைத்தையும் மறந்து நான் ஓர் ஆத்மா, பரமாத்மாவின் குழந்தை என்பதை பயிற்சி செய்யுங்கள். யோக சக்தியின் மூலமாக நீங்கள் அனுபவம் செய்கின்ற பேறுகளின் விழிப்புணர்வில் இருங்கள். பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய ஆன்மீக தந்தை சிவ் பாபாவின் புகழை கேட்டீர்கள். பாவம் அதிகரிக்கின்ற பொழுதே, அதாவது மனித ஆத்மாக்கள் பாவிகள் ஆகின்ற பொழுதே, தூய்மையாக்குகின்ற தந்தை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கு வருகின்றார். இது அந்த எல்லையற்ற தந்தையின் புகழ் மாத்திரமே ஆகும். அவர் விருட்சத்தின் பிரபு எனவும் அழைக்கப்படுகின்றார். இந்நேரத்தில் எல்லையற்ற தந்தையிடமிருந்து வியாழ சகுனங்கள் ஆகிய எல்லையற்ற சகுனங்கள் உங்களுக்கு உள்ளன. பொதுவான, குறிப்பாக என்று இரண்டு வார்த்தைகள் உள்ளன. இவற்றின் அர்த்தங்கள் இங்கேயே அனுபவம் செய்யப்படுகின்றன. வியாழ சகுனங்களின் மூலம் குறிப்பாக பாரதம் ஜீவன் முக்தி அடைகிறது. அதாவது அது தனது சுய ராஜ்ய அந்தஸ்தை அடைகின்றது. சத்தியம் என்று அழைக்கப்படுகின்ற உண்மையான தந்தை வந்து எங்களை சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாற்றுகின்றார். மற்ற அனைவரும் அவர்களது சொந்த சமயத்தின் பகுதிக்குள் வரிசை கிரமமாக சென்று பின்னர் வரிசை கிரமமாக கீழிறங்கி வருகிறார்கள். அவர்கள் கலியுக இறுதி வரை தொடர்ந்தும் இறங்கி வருவார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் தனது சொந்த மதத்தில் தனது சொந்த பாகத்தை பெற்றுள்ளார். அரசரிலிருந்து பிரஜைகள் வரைக்கும் அனைவரும் தங்கள் ராஜ்யத்தில் தங்களுடைய சொந்த பாகங்களை பெற்றுள்ளனர். இந்நாடகம் அரசரிலிருந்து பிரஜைகள் வரை அனைவரையும் பற்றியதாகும். ஒவ்வொருவரும் தனது சொந்த பாகத்தை நடிக்க வேண்டும். உங்கள் மீது இப்பொழுது வியாழ சகுனங்கள் உள்ளன என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இந்த சகுனங்கள் ஒரு நாளே நீடிக்கின்றன என்றில்லை. இல்லை, அங்கே தொடர்ந்தும் உங்கள் மீது வியாழ சகுனங்கள் இருக்கின்றன. இப்பொழுது இது உங்களுடைய மேலேறுகின்ற ஸ்திதியாகும். எந்த அளவு அதிகமாக நீங்கள் நினைவில் நிலைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக மேலேறுகின்ற ஸ்திதியும் இருக்கிறது. நீங்கள் பாபாவை நினைவு செய்ய மறப்பதனால் மாயையின் தடைகள் ஏற்படுகின்றன. நினைவின் மூலம் மாத்திரமே உங்களுக்கு நல்ல சகுனங்கள் உள்ளன. நீங்கள் பாபாவை நன்றாக நினைவு செய்யாது விட்டால் நிச்சயமாக வீழ்ந்து விடுவீர்கள். அப்பொழுது நீங்கள் தொடர்ந்தும் ஏதோ ஒரு தவற்றை செய்து கொண்டிருப்பீர்கள். நாடகத்திற்கு ஏற்ப அனைத்து மதத்தவர்களும் ஒருவர் பின் ஒருவராக தங்கள் பாகங்களை நடிப்பதற்கு தொடர்ந்தும் கீழிறங்கி வருகிறார்கள் என பாபா விளங்கப்படுத்தி உள்ளார். இப்பொழுது ஸ்வர்க்கத்தின் சகுனங்கள், அதாவது ஜீவன் முக்தியின் சகுனங்கள் உங்கள் மீது உள்ளன என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். எவ்வாறு நாடக சக்கரம் சுழல்கிறது என்பதையும் நீங்கள் விவரமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக நாடக சக்கரம் குறிப்பாக பாரதத்தை பற்றியே உருவாக்கப்பட்டுள்ளது. தந்தை பாரதத்திற்கு மாத்திரமே வருகின்றார். இந்த ஞானத்தை கேட்டு ஆச்சரியம் அடைந்த, அதை மற்றவர்களுக்கும் கூறிய பின்னர் ஓடிவிட்டவர்கள் பற்றியும் நினைவு கூறப்பட்டுள்ளது. முன்னேறி செல்லும் பொழுது மாயை குறுக்கிடுவதால் அவர்கள் வீழ்கின்றார்கள். நீங்கள் யோகத்தில் முழு கவனம் செலுத்தாத போது தந்தை வந்து உங்களுக்கு உயிர் கொடுக்கும் மூலிகையை கொடுக்க வேண்டியுள்ளது. அதாவது அவர் உங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்கின்ற மூலிகையை கொடுக்கின்றார். நீங்களும் ஹனுமான்கள் இந்நேரத்தில் நீங்கள் ராவணனை அப்பால் துரத்துவதற்கு அவர் மூலிகையை நுகரச் செய்கின்றார் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். தந்தை அனைத்தையும் பற்றிய உண்மையை உங்களுக்கு கூறுகின்றார். ஒரே ஒரு தந்தையே சத்தியமானவர். அவர் உங்களுக்கு சத்திய நாராயணனின் கதையை கூறி சத்தியுக ஸ்தாபனையை மேற்கொள்வதற்கு வருகின்றார். அவர் உண்மையை பேசுகின்ற சத்தியமானவர் என்று அழைக்கப்படுகின்றார். உங்களுக்கு சமய நூல்களில் நம்பிக்கை உண்டா என்று மக்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்கு கூறுங்கள், ஆம், ஏன் நாங்கள் அதை நம்பக்கூடாது? அந்த சமய நூல்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு சொந்தமானவை என நாங்கள் அறிவோம். ஞானம், பக்தி என இரண்டு விஷயங்கள் உள்ளன என நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். நீங்கள் ஞானத்தை பெறுகின்ற பொழுது பக்திக்கு என்ன தேவை உள்ளது? பக்தி என்றால் இறங்குகின்ற ஸ்திதியும், இந்த ஞானம் என்றால் மேலேறுகின்ற ஸ்திதியும் ஆகும். இந்நேரத்தில் பக்தி தொடர்கிறது. நாங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெற்றுள்ளோம். அதன் மூலம் சத்கதி கிடைக்கிறது. ஒரே ஒரு கடவுளே பக்தர்களின் பாதுகாவலர். எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. தந்தை கூறுகின்றார், நான் வந்து உங்களை ராவணனிடமிருந்து பாதுகாக்கின்றேன். எவ்வாறு நீங்கள் ராவணனிடமிருந்து பாதுகாக்கப்படுகின்றீர்கள் என காண முடியும். நீங்கள் ராவணனை வெற்றி கொள்ள வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இனிமையான குழந்தைகளே, ராவணன் உங்களை தமோபிரதானமாக்கிவிட்டான். சத்தியுகம் சதோபிரதான ஸ்வர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் உங்களுடைய கலைகள் தொடர்ந்தும் குறைவடைகின்றன. இறுதியில் நீங்கள் முற்றிலும் ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகும் பொழுது தூய்மையற்றவர்கள் ஆகின்றீர்கள். ஒரு கட்டடம் கட்டப்படும் பொழுது அது புதியதாக இருக்கிறது. பின்னர் ஒன்று அல்லது ஆறு மாதங்களின் பின்னர் அதனுடைய கலைகள் சிறிதளவு குலைவடைகின்றன. அவர்கள் ஒவ்வொரு வருடமும் கட்டடத்திற்கு வெள்ளையடிக்கின்றனர். கலைகள் தொடர்ந்தும் குறைவடைகின்றன. அனைத்தும் புதியதிலிருந்து பழையதாகவும் பின்னர் பழையதிலிருந்து புதியதாகவும் ஆகின்றது. இதுவே ஆரம்பத்திலிருந்து அனைத்திற்கும் நடைபெறுகிறது. ஒரு குறிப்பிட்ட கட்டடம் 100 முதல் 150 வருடங்கள் வரை நிலைத்து நிற்கும் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், புதிய உலகம் சத்யுகம் என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் திரேதா யுகம் 25% குறைந்ததாக ஆகும். ஏனெனில் அது சிறிதளவு பழையதாகி விடுகிறது. அது சந்திர வம்சமாகும். இதற்கு சத்ரியனின் அடையாளம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் அவர்கள் புதிய உலகிற்கு தகுதியானவர்கள் ஆகவில்லை. இதனாலேயே அவர்களின் தராதரம் சிறிது குறைவாக உள்ளது. அனைவரும் கிருஷ்ணதாமத்திற்கு செல்ல விரும்புகிறார்கள். ராம தாமத்திற்கு செல்ல விரும்புவதாக அவர்கள் கூறுவதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமத்திற்கு செல்ல விரும்புவதாகவே அனைவரும் கூறுகின்றனர். அவர்கள் பாடுகிறார்கள், நாங்கள் பிருந்தாவனத்திற்கு சென்று ராதை கோவிந்தனின் புகழை பாடுவோம். இது பிருந்தாவனையே குறிக்கிறது. அயோத்தியை, அதாவது ராமரின் பிறந்த இடம் அல்ல. அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணரை பெருமளவு விரும்புகின்றனர். அவர்கள் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணரை பெருமளவு அன்புடன் நினைவு செய்கின்றனர். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் விக்கிரகத்தை காண்கின்ற பொழுது அவரை போன்ற ஒரு கணவன், ஒரு மகன் அல்லது சகோதரன் வேண்டுமென கூறுகின்றனர். விவேகமான குழந்தைகள் ஸ்ரீ கிருஷ்ணரை போன்று ஒரு மகனை கொண்டிருப்பதற்காக தங்களின் முன்னே அவரின் விக்கிரகத்தை வைத்திருக்கின்றனர். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பில் மூழ்கி இருக்கின்றனர். அனைவரும் கிருஷ்ணதாமத்தை விரும்புகின்றனர். இது இப்பொழுது ராவணனின் தேசமான கம்சனின் பூமியாகும். கிருஷ்ணரின் தாமத்திற்கு பெருமளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணரை பெருமளவில் நினைவு செய்கின்றனர். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், நீங்கள் அவரை இந்த அளவு காலமாக நினைவு செய்து வருகின்றீர்கள். இப்பொழுது கிருஷ்ணதாமத்திற்கு செல்வதற்கு, அவரது குலத்திற்குள் செல்வதற்கு முயற்சி செய்யுங்கள். சூரிய வம்சத்து 8 குலங்கள் உள்ளன. எனவே அந்த ராஜ்யத்தில் ஒருவராகி இளவரசர்களுடன் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுவதற்கு அதிக அளவு முயற்சியை செய்யுங்கள். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இயன்ற அளவிற்கு மன்மனாபவாக இருங்கள். நீங்கள் நினைவில் நிலைத்திருக்காது விட்டால் விழுந்து விடுகின்றீர்கள். இந்த ஞானம் ஒரு பொழுதுமே உங்களை விழச் செய்ய முடியாது. நீங்கள் நினைவில் நிலைத்திருக்காத பொழுது விழுகின்றீர்கள். அலாவுதீனும் அற்புத விளக்கும் மற்றும் ஹத்தமதாய் அதாவது வாயினுள் மணியை இட்டவர் பற்றிய நாடகங்களும் இதை அடிப்படையாக கொண்டவையாகும். நினைவில் நிலைத்திருப்பதற்கு வாயினுள் ஒரு மணி இடப்படுகிறது. ஒருவர் கோபமடைகின்ற பொழுது அவர்கள் எதையாவது கூறுவார்கள். இதனாலேயே அவர்களுடைய வாயில் எதையாவது இடுமாறு கூறப்படுகிறது. நீங்கள் எதையாவது கூறவில்லை என்றால் கோபம் எதுவும் இருக்க முடியாது. தந்தை கூறுகின்றார், என்றுமே எவருடனும் கோபம் கொள்ளாதீர்கள். எவ்வாறாயினும் இந்த விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்ளாததால் அவர்கள் பிழையான விஷயங்களை சமய நூல்களில் எழுதியுள்ளார்கள். தந்தை இங்கே அமர்ந்திருந்து உங்களுக்கு மிக சரியாக விளங்கப்படுத்துகின்றார். அவர் வருகின்ற பொழுது மாத்திரமே அவரால் விளங்கப்படுத்த முடியும். வாழ்ந்து சென்றவர்களுக்கே புகழ் பாடப்பட்டுள்ளது. தாகூரும் ஜான்சி ராணியும் கூட கடந்த காலத்தில் இருந்தார்கள். எனவே அவர்கள் பற்றிய நாடகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. சரி, சிவனும் வந்து சென்றார். இதனாலேயே அவர்கள் அவரது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆயினும் சிவன் எப்பொழுது வந்தார் என்றோ அல்லது அவர் வந்த பொழுது என்ன செய்தார் என்றோ அவர்களுக்கு தெரியாது. அவரே முழு உலகினதும் தந்தையாவார். அவர் நிச்சயமாக வந்து அனைவருக்கும் சத்கதி அருளியிருக்க வேண்டும். இஸ்லாம் பௌத்தம் போன்ற சமயங்களை ஸ்தாபித்தவர்களின் பிறந்த நாள்கள் கொண்டாடப்படுகின்றன. அவர்களிடம் அனைவரினதும் நேரம் தேதி இடம் போன்றவை உள்ளன. ஆனால் இந்த தர்மத்தின் அவ்வாறான விஷயங்கள் பற்றி எவருமே அறிய மாட்டார்கள். கிறிஸ்துவுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னர் பாரதம் வைகுந்தமாக இருந்தது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் ஸ்வஸ்திகாவை உருவாக்கும் பொழுது அது நான்கு யுகங்களையும் பிரதிநிதித்துவம் செய்கின்ற நான்கு சம பாகங்களை கொண்டிருப்பதாக காட்டுகிறார்கள். ஒவ்வொரு யுகமும் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்க முடியாது. ஜெகநாதர் ஆலயத்தில் அவர்கள் ஒரு சட்டியில் சாதம் சமைக்கும் பொழுது அது நான்கு சம பாகங்களாக பிரிகின்றது. தந்தை கூறுகின்றார், பக்தி மார்க்கத்தில் அவர்கள் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தி உள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது உங்கள் சரீரம் உட்பட அனைத்தையும் மறந்துவிடுங்கள். நான் ஓர் ஆத்மா, பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தை. இந்த விழிப்புணர்வை கொண்டிருப்பதை பயிற்சி செய்யுங்கள். பாபாவே சொர்க்கத்தை படைப்பவர். எனவே அவர் நிச்சயமாக எங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பியிருக்க வேண்டும். அவர் எங்களை நரகத்திற்கு அனுப்ப மாட்டார். தந்தை ஒருபொழுதும் எவரையும் நரகத்திற்கு அனுப்புவதில்லை. அனைவரும் முதலில் சந்தோஷத்தையே அனுபவம் செய்கின்றனர். முதலில் சந்தோஷமும் பின்னர் துன்பமும் உள்ளன. தந்தையே அனைவரதும் துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவராவார். ஆத்மாக்கள் முதலில் சந்தோஷத்தையும் பின்னர் துன்பத்தையும் அனுபவம் செய்கின்றனர். நாங்கள் முதலில் சதோ பிரதானம் ஆகின்றோம், பின்னர் சதோ ரஜோ தமோவாக ஆகின்றோம் என மனசாட்சியும் கூறுகிறது. வெளிநாட்டவர்கள் விவேகமானவர்கள் என மக்கள் நினைக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் உடனடியாகவே கொல்லக்கூடிய அத்தகைய குண்டுகளை தயாரிக்கின்றார்கள். இந்நாட்களில் எவ்வாறு அவர்கள் ஒரு பிணத்தை மின்சாரத்தினால் எரிக்கின்றார்களோ அதே போன்று ஒரு குண்டு வெடித்தவுடன் அது தீயை உருவாக்கி மனிதர்களும் உடனடியாகவே மரணிக்கின்றார்கள். வைகோர்பூர் தீ மூட்டப்பட உள்ளது. முழு கிராமங்களும் அழியக்கூடிய வகையில் புயல்களும் ஏற்படும். அப்பொழுது அந்நேரத்தில் அவர்களுக்கு எதையுமே பாதுகாப்பதற்கு முன்னேற்பாடுகள் எதுவும் இருக்க முடியாது. விநாசம் இடம்பெற வேண்டும். இந்த பழைய உலகம் முடிவடைய வேண்டும். இதுவும் கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தந்தை விளங்கப்படுத்தி உள்ளார், எவருமே அறிந்திருக்காத அவ்வாறான குண்டுகளை ஐரோப்பிய மக்கள் போடுவார்கள். விநாசம் முன்னைய கல்பத்திலும் இடம்பெற்றது. அது இப்பொழுது மீண்டும் இடம்பெறும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் முன்னைய கல்பத்தில் கற்றதை போன்றே கற்கின்றீர்கள். விருட்சம் தொடர்ந்தும் படிப்படியாக வளர்கிறது. வளர்ச்சி இடம் பெறுவதனால் ஸ்தாபனையும் இடம் பெறுகிறது. மாயையின் புயல்கள் மிக நல்ல மலர்களையும் வீழ்த்துகின்றன. நீங்கள் முழுமையான யோகத்தில் நிலைத்திருக்காது விட்டால் மாயை தடைகளை உருவாக்குகின்றாள். தந்தையின் குழந்தையாகி தூய்மையாக இருப்பதற்கான சத்தியத்தை செய்த பின்னர் விகாரத்தில் வீழ்வீர்களாயின் நீங்கள் தந்தையின் பெயரை அவமரியாதை செய்கின்றீர்கள். நீங்கள் பின்னர் மிக கடுமையாக தாக்கப்படுவீர்கள். தந்தை கூறுகின்றார், ஒருபொழுதும் காமத்தினால் தாக்கப்படாதீர்கள். இங்கே இரத்த ஆறுகள் ஓடும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். சத்யுகத்தில் பாலாறுகள் ஓடும். அது புதிய உலகமும் இது பழைய உலகமும் ஆகும். இந்த கலியுகத்தில் என்ன உள்ளது என பாருங்கள். புதிய உலகிலுள்ள சௌகரியங்களையும் பாருங்கள். இங்கே எதுவுமே இல்லை. புத்திரிகள் டிரான்ஸில் சென்று அனைத்தையும் கண்டு திரும்புவது வழக்கம். அவர்கள் சூட்சும உலகில் மாம்பழ சாறு அருந்துவது மற்றும் மற்ற விஷயங்களை செய்வது போன்ற காட்சிகளை காண்பார்கள். எவ்வாறு அவர்கள் அசரீரி உலகிற்கு செல்வார்கள் எனவும் பாபா பின்னர் எவ்வாறு அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவார் எனவும் கூறுவதுண்டு. அந்த காட்சிகள் போன்ற அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. காட்சிகள் காண்பதனால் எதனையும் அடைய முடியாது. பல புதல்விகள் சூட்சும உலகிற்கு சென்று மாம்பழ சாறு போன்றவற்றை அருந்தினார்கள். இன்று அவர்கள் இங்கு இல்லை. மிக நல்ல முதற்தரமான குழந்தைகள் மறைந்து விட்டார்கள். டிரான்ஸில் சென்று காட்சிகளை கண்டவர்கள் இப்பொழுது திருமணம் செய்து விட்டார்கள். மாயை எப்படியானவள் என்பது ஆச்சரியமாக உள்ளது. அவர்களுடைய பாக்கியம் முழுமையாக மாறிவிட்டது. பலர் மிக நல்ல பாகங்களை நடித்தார்கள். அவர்கள் தேவையான நேரத்தில் பெருமளவு உதவியும் செய்தார்கள். இருந்தும் இன்று அவர்கள் இங்கில்லை. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். நீங்கள் மாயையுடன் போராடுகின்றீர்கள். இது யோக சக்தி மூலமான யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. யோக சக்தியின் மூலம் என்ன பேறுகள் உள்ளன என்பதை எவருமே அறிய மாட்டார்கள். இதுவே பாரதத்தின் புராதன யோகம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். பாரதத்தின் புராதன ராஜயோகம் நினைவு கூறப்பட்டுள்ளது என இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு யோகத்தை பற்றி விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. தத்துவ ஞானிகள் போன்றோர் எவரிடமும் இந்த ஆன்மீக ஞானம் இல்லை. ஆன்மீக தந்தை மாத்திரமே ஞானக்கடல் ஆவார். அவருக்கே அவர்கள் பாடுகின்றார்கள், ஓம் நம சிவாய. அவரது புகழ் பாடப்படுகிறது. தந்தை வந்து அதிக அளவு இந்த ஞானத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இதுவே மூன்றாவது ஞானக்கண் என அறியப்படுகிறது. வேறு எவருக்குமே தங்களை திரிகாலதரிசி என்று அழைக்கின்ற சக்தி இல்லை. யார் மூலம் இந்த யாகம் உருவாக்கப்பட்டதோ அந்த பிராமணர்களாகிய நீங்களே திரிகாலதரிசிகள். இது ருத்ரரின் ஞான யாகமாகும். சிவனும் ருத்ரர் என்றே அழைக்கப்படுகின்றார். அவர்கள் அவருக்கு பல பெயர்களை கொடுத்துள்ளார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் அவருக்கு பல்வேறு பெயர்கள் உள்ளன. தந்தையை தவிர வேறு எவருக்கும் இந்த அளவு அதிகமான பெயர்கள் இல்லை. அவர் முட்களை மலர்களாக்கும் பிரபுவாகிய பபூல்நாத் எனவும் அழைக்கப்படுகின்றார். தங்களினுள் முட்களை கொண்டுள்ளவர்களே பபூல் ஆவார்கள். பாபா ஒருவரை முட்களை மலர்களாக மாற்றுபவர். இதனாலேயே அவர் பபூல்நாத் என்று அழைக்கப்படுகின்றார். பம்பாயில் அவர்கள் இங்கே பபூல்நாத் ஆலயத்தில் பெரிய ஒன்று கூடல்களை கொண்டுள்ளார்கள். ஆனால் அவர்கள் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. தந்தை இங்கிருந்து தனது சரியான பெயர் சிவன் என்று விளங்கப்படுத்துகின்றார். வியாபாரிகள் பூஜ்யத்தை சிவன் என குறிப்பிடுகிறார்கள். கணக்கிடுகையில் அவர்கள் 10 அடைகின்ற பொழுது சிவா என கூறுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், புள்ளியாகிய நான் நட்சத்திரமாவேன். பலர் தாய் தந்தையை குறிப்பதற்காக தங்கள் நெற்றிகளில் இரட்டை திலகம் இடுகிறார்கள். அது ஞான சூரியனையும் ஞான சந்திரனையும் குறிக்கும் அடையாளமாகும். அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. பாபா யோகம் பற்றி விளங்கப்படுத்தினார். யோகம் மிகவும் பிரபல்யமானது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது யோகம் என்ற வார்த்தையை குறித்து நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், யோகம் என்ற வார்த்தையின் மூலம் எவரும் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் நினைவு என்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுதே அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் தந்தையை அதிக அளவு நினைவு செய்ய வேண்டும். அவர் மணவாளன் எனவும் அழைக்கப்படுகின்றார். அவர் உங்களை அரசிகளாக்குகின்றார். தந்தை உங்களுக்கு உலக ராஜ்யம் என்னும் உங்கள் ஆஸ்தியை கொடுக்கின்றார். சத்தியுகத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தந்தை மாத்திரமே இருக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு இரண்டு தந்தையர்களும் இந்த ஞான மார்க்கத்தில் மூன்று தந்தையர்களும் இருக்கின்றனர். இது அத்தகையதோர் அற்புதமே. நீங்கள் அனைத்தினதும் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறீர்கள். சத்தியுகத்தில் உள்ள அனைவருமே சந்தோஷமாக இருக்கிறார்கள். இதனாலேயே அவர்கள் இந்த உலகிற்கு அப்பாலுள்ள தந்தையையும் அறியாது உள்ளனர். நீங்கள் இப்பொழுது மூன்று தந்தையர்களையும் அறிவீர்கள். இந்த விஷயங்கள் புரிந்து கொள்வதற்கு மிக இலகுவானவை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, நினைவில் நிலைத்திருப்பதற்கு பேசாதிருங்கள். உங்கள் வாயினுள் ஒரு மணியை இடுங்கள், கோபம் நின்றுவிடும். எவருடனும் ஒரு பொழுதும் கோபம் கொள்ளாதீர்கள். இரண்டு, இந்த துன்ப பூமி இப்பொழுது தீக்கு இரையாக போகிறது. எனவே அதனை மறந்து புதிய உலகை நினைவு செய்யுங்கள். தூய்மையில் உறுதியாக இருப்பதாக தந்தைக்கு நீங்கள் செய்த சத்தியத்தை பேணுங்கள். ஆசீர்வாதம். அசரீரி ஸ்திதியை பயிற்சி செய்வதன் மூலம் நான் என்ற உணர்வை முடித்து அகங்காரமற்றவர் ஆகுவீர்களாக. தற்சமயம் நான் என்ற உணர்வே அதிசூட்சமமான அழகான இழையாகும். நான் என்ற இந்த வார்த்தை உங்களை ஷரீர உணர்விற்கு அப்பால் எடுத்து செல்கிறது. அத்துடன் உங்களை ஷரீர உணர்விற்குள்ளும் எடுத்து செல்கிறது. நான் என்ற உணர்வானது தவறான வடிவத்தில் வரும் பொழுது அது உங்களை தந்தையின் மீது அன்புடையவராக ஆக்குவதற்கு பதிலாக யாராவது ஒரு நபர் அல்லது பெயர் மதிப்பு அல்லது கௌரவத்தின் மீது அன்பு கொண்டவராக உங்களை ஆக்குகிறது. இந்த பந்தனத்திலிருந்து சதா விடுபட்டவராகுவதற்கு முதலில் அசரீரி ஸ்திதியில் ஸ்திரமாக இருந்து பின்னர் உங்களின் பௌதீக ரூபத்திற்குள் வாருங்கள். இந்த பயிற்சியை உங்களின் இயல்பான சுபாவமாக்குங்கள். அப்பொழுது நீங்கள் அகங்காரமற்றவர் ஆகுவீர்கள். ஸ்லோகம். யாராவது ஒருவரின் நல்ல அல்லது தீய சூழ்நிலைகளை கேட்டு பின்னர் வெறுப்பான எண்ணங்களை கொண்டிருத்தல் என்றால் மற்றவர்களின் கட்டளைகளை பின்பற்றுவதாகும். அவ்யக்த இஷாரா. தூய்மையற்றதன் விதையை முடித்து முற்றிலும் சுத்தமானவராகுங்கள். உங்களின் எண்ணங்களில் அல்லது கனவுகளில் தூய்மையின்மையின் சுவடு இல்லாதுவிட்டால் நீங்கள் உண்மையான பிராமணர் என்று அழைக்கப்படுவீர்கள். இந்த தாரணைக்கு கூறப்படுகிறது, நீங்கள் இறக்க வேண்டி வந்தாலும் உங்களின் தர்மத்தை கைவிடக் கூடாது. இத்தகைய தைரியத்தையும் திட சங்கற்பமான நம்பிக்கையையும் கொண்டிருப்பவர்கள் ஒரு பொழுதும் எந்தவித சூழ்நிலையிலிருந்தும் பின்வாங்குவதில்லை. ஆனால் சந்தோஷமாக துறவரத்தையும் சகிப்புத்தன்மையையும் கொண்டிருப்பதுடன் எதற்கும் முகம் கொடுக்க கூடியதாகவும் தைரியமாகவும் இருப்பார்கள். ஓம் சாந்தி.